We read in the book of Jude, in verse 24.
Yuda, nirbathile 24 ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்.
Now to him who is able to keep you from stumbling and make you stand in the presence of his glory, blameless with great joy, to the only God our Savior through Jesus Christ, be glory, majesty, dominion, authority for all time, now and forever.
அழிவாதபடி உங்களை காக்கும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கும் கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக.
The book of Revelation is a special book.
வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு என்ற புத்தகம் விசேஷித்த ஒரு புத்தகம்.
So if you leave that out,
அதை விட்டுவிட்டால்,
this is the last verse of all the epistles.
எல்லா நிருபங்களுக்கும் கடைசி வசனம் இதுதான்.
All the epistles, the last verses, Jesus can keep you from falling.
எல்லா நிருபங்களுக்கும் இருக்கக்கூடிய நிருபங்களுக்கு கடைசியா வரக்கூடிய வசனம், வழுவாதபடி உங்களை காக்கிறவர்.
And that's very interesting that the Lord has kept that as the last verse.
கடைசி வசனமாக இந்த வார்த்தையை தேவன் வைத்திருப்பது சுவாரஸ்யமாக இருக்கிறது.
Because he knows that however much the Bible says that sin cannot have dominion over you, believers will still think there is no possibility of victory over sin.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று எவ்வளவுதான் வேதம் வலியுறுத்தி சொல்லியிருந்தாலும், வெற்றியுள்ள வாழ்க்கையில் தவறிவிடுவோம், வழிவிடுவோம் என்று தேவன் அறிந்திருக்கிறார்.
We are such unbelieving people that even if an angel came here and said sin shall not have dominion over you, he won't believe it.
ஒரு தூதனே வந்து பாவம் உங்களை மேற்கொள்ளாது, உங்களை ஆளாது என்று சொன்னாலும், நாம் விசுவாசிக்க கூடாத அளவுக்கு அவிசுவாசியாக நாம் இருக்கிறோம்.
We believe the devil much more than we believe God's word.
தேவனுடைய வார்த்தையை நம்புவதை காட்டிலும் அதிகமாக நாம் பிசாசுடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருக்கிறோம்.
That's what happened from Adam and Eve's time.
ஆதாம் ஏவாள் நாட்களிலிருந்து இவைகள் தான் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது.
God, you know, ma'am, the first word that Eve came to Eve with was this. Satan came to Eve.
சாத்தான் முதல் வார்த்தைகளாக இவைகளை தான் கொண்டு வந்தான் என்று உங்களுக்கு
தெரியுமா? Has God really said that?
உண்மையாலுமே தேவன் இப்படி சொன்னதுண்டோ?
Those are his first words.
இவைகள் தான் பிசாசின் முதல்
வார்த்தை. Has God really said that you can't eat from this tree?
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது என்று உண்மையாலுமே தேவன் சொன்னாரா?
And we can say that he has not changed his tactics in 6,000 years.
6,000 ஆண்டுகளாக சாத்தான் தன்னை உத்தியை மாற்றவே இல்லை என்று நாம் சொல்லலாம்.
Look at the number of believers who doubt, even after they confess their sin, they doubt whether God has forgiven them.
தங்களை பாவங்களை அறிக்கை செய்த பிறகும் கூட பாவங்களை மன்னித்தாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசிகள் எண்ணி பாருங்க.
Has God really said that all your sins are forgiven?
உன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட முடியும் என்று தேவன் சொன்னாரா?
What about that terrible sin you did 20 years ago?
20 ஆண்டுகள் முன்பாக நீ செய்த அந்த பயங்கரமான பாவத்தை குறித்து என்ன?
Has he forgiven that also?
அதையும் கூட அவர் மன்னித்து விட்டாரா?
Is it really true that he says I will not remember your sins anymore?
இனி உன்னுடைய பாவங்களை நினைவுகூர மாட்டேன், நினைவில் வைக்க மாட்டேன் என்று சொன்னது உண்மையாலுமே அது உண்மைதானா?
Even that one terrible sin you did, has he really says I won't remember that?
நீ செய்த அந்த ஒரு பெரிய பாவம் அதையும் கூட அவர் நினைவில் வைத்திருக்க மாட்டாரா?
Do you think what you are suffering today is some punishment God is giving you now for what you did 20 years ago?
இன்றைக்கு நீ கடந்து போகிற பாடுகள் 20 ஆண்டுக்கு முன்பாக நீ செய்த பாவங்களுக்குரிய தண்டனை என்று உனக்கு ஞாபகம் இல்லையா? நினைக்கவில்லையா?
All things, and we believe it.
நாம் அதை எல்லாம் நம்புகிறோம்.
And our life becomes miserable.
நம்முடைய வாழ்க்கை பரிதாபமானதாக மாறுகிறது.
I'm not throwing stones at you.
நான் உங்களை மீது கல் எறியவில்லை.
I am not qualified to throw stones.
நான் உங்கள் மீது கல் எறிவதற்கு நான் தகுதி பெறவில்லை.
Because
ஏனென்றால்
I myself used to believe the devil even after I became a believer.
நான் விசுவாசியாய் மாறின பிறகும் கூட நான் பிசாசு சொல்லுகிறதை நம்பிக்கொண்டே இருந்தேன்.
And my life was miserable.
என்னுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருந்தது.
I finished with that many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பாகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை முடித்து விட்டேன்.
I'm not going to believe the devil anymore.
இனிமேலும் நான் பிசாசு சொல்வதை நம்ப மாட்டேன்.
God is a loving father.
தேவன் அன்பான ஒரு தகப்பன்.
He does not punish you for something you did long ago.
எவ்வளவு நாள் முன்பாக செய்த ஒரு காரியத்துக்காக இந்த ஒரு தண்டிக்கிற தேவன் அல்ல.
Supposing when my children are small, one day I suddenly call them and say, I'm going to give you a spanking now.
என்னுடைய பிள்ளைகள் சிறியவராக இருக்கும் போது நான் கூப்பிடுகிறேன், கூப்பிட்டு இப்போது நான் உன்னை அடிக்கப் போகிறேன் என்று
சொல்கிறேன். I said, Dad, why are you spanking me?
அப்பா என்னைய அடிக்கிறீர்கள்?
I said, you remember 2 years ago, you did something on such and such a date.
நீ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதம் இந்த நாள்ல இந்த மணி நேரத்தில் இதை செய்த அளவா ஞாபகம் இருக்கிறதா அதுக்கு தான் இப்போது அடி.
Is there any father or mother like
அப்படி ஏதாவது தகப்பன் தாயை பார்த்திருக்கிறீங்களா?
But we believe God is like that.
ஆனால் அப்படி தகப்பன் தாய் இல்லாவிட்டாலும் தேவன் அப்படி இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம்.
Am I suffering now because of something I did not 2 years ago, 20 years ago?
இரண்டு வருஷத்தை விட்டு விடுங்கள், 20 வருஷத்துக்கு முன்பாக செய்த காரியத்துக்காக இப்போது நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், தண்டிக்கப்படுகிறேன்.
We insult God left, right and center.
நாம் இடது வலது புறமாக மத்தியிலேயும் தேவனை நாம் நிந்திக்கிறவர்களாக இருக்கிறோம்.
We almost like slap him on the face and say, you're not as good as an earthly father.
பூமிக்குரிய தகப்பனை போல கூட நீர் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் முகத்திலே அறைகிறவளாய் இருக்கிறோம்.
I tell you, your earthly father would have given up on you long ago if you insulted him like that.
பூமிக்குரிய அப்பாவை அப்படி நீங்கள் நிந்தித்திருப்பீர் என்று சொன்னால் என்றைக்கோ அவர் நம்பிக்கை அடைந்திருப்பார்.
God is a good God.
தேவன் நல்ல தேவன்.
Even though we insult him, he still comes after us.
அவரை நாம் நிந்தித்திருந்தாலும் கூட மீண்டுமாய் நம் பின்னாகவே வருகிறார்.
I want to encourage you this year.
இந்த வருஷம் உங்களை நான் உற்சாகப்படுத்த போகிறேன்.
Just simply believe the word of God.
தேவனுடைய வார்த்தையை எளிமையாக இருக்கிறதை போலவே விசுவாசித்து விடுங்கள்.
It will change your life completely. End of this year, you will be a different person.
இந்த வருஷத்தின் முடிவிலே பார்க்கும் பொழுது நீங்கள் வித்தியாசமான ஒரு நபராய் மாறிவிடுவீர்கள்.
Whatever God says.
தேவன் என்ன சொல்லியிருந்தாலும்
even if you can't understand it.
அது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது.
Even if it doesn't happen immediately.
உடனடியாக நடைபெறாவிட்டாலும்
say, Lord, if it's written here, I believe it.
ஆண்டவரே, இது எழுதப்பட்டிருந்தால் அதை நம்புகிறேன்.
I'll tell you my testimony after 50 years.
50 ஆண்டுகள் கழித்து என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு
சொல்றேன். I have never found a promise in this book that does not work.
கிரியை செய்யாத நிறைவேறாத எந்த ஒரு வாக்குத்தத்தமும் இந்த வேதத்தில் இல்லை.
It won't work if I don't fulfill the conditions.
அதனுடைய நிபந்தனையை நான் நிறைவேற்றாவிட்டால் அது வேலை செய்யாது.
Then it is correct. If I don't fulfill the conditions, I don't get it.
அந்த நிபந்தனையை நான் நிறைவேற்றாத பட்சத்தில் எனக்கு அது கிடைக்காது.
Even if you want to get into IIT, you have to write a written examination.
இந்த உலகத்தில் IIT கல்லூரிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீங்கள் அதுக்கு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும்.
There is a condition.
அது ஒரு நிபந்தனை.
You fulfill the condition, you get it.
அந்த நிபந்தனை நிறைவேற்றினால் உள்ளே உங்களுக்கு சீட் கிடைக்கும்.
Same way here, there are conditions.
அதே போல தான் இங்கேயும் கூட நிபந்தனைகள் உண்டு.
God is not disturbed if we have an honest doubt about something.
சில காரியங்களை குறித்து நேர்மையான சந்தேகங்கள் இருக்குமேயானால் அதை குறித்து தேவன் கலக்கம் அடைகிறவர் அல்ல.
Go to God and say, Lord, I have doubt about this. Can you please clear my doubt?
ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது, என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வீரா என்று தேவனிடம் நேர்மையாக கேளுங்கள்.
If my children came to me and said, Dad, we got a little doubt about this. Can you clear this doubt? I won't get angry with them.
என்னுடைய பிள்ளைகளிடத்தில் வந்து அப்பா எனக்கு இந்த காரியம் விளங்கவில்லை, எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கேட்டால் நான் அவர்களை பார்த்து கோபப்படுவதில்லை, அதை சரி செய்வேன்.
But we must have a testimony at the end of our life that we are a living proof that God's word is true.
தேவனுடைய வார்த்தை மெய்யானது என்பதற்கு நாம் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும்.
You know, Jesus demonstrated by his earthly life that the devil is a liar.
பிசாசு பொய்யன் என்பதை இயேசு தம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர் விளங்க காண்பித்தார்.
And for myself, I have taken that as a challenge.
அதையே நான் சவாலாக எடுத்திருக்கிறேன்.
I want to prove by my life that the devil is a liar.
பிசாசு பொய்யன் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நிரூபிக்க வேண்டும்.
And that God is true.
தேவனே மெய்யானவர்,
சத்தியபரர்,
அவருடைய வார்த்தை சத்தியம்.
Will you take that challenge?
இந்த சவாலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா?
That God's word, every promise can be fulfilled.
தேவனுடைய வார்த்தையிலே உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட முடியும்.
And that every command of his can be done.
அவருடைய ஒவ்வொரு கட்டளைகளுக்கும் நான் கீழ்ப்படிந்திருக்க முடியும்.
You know, let me, for example, a verse. He can keep you from falling.
வழுவாதபடி நம்மை காக்கிறவர் என்கிற வாக்குத்தத்தம்.
It's not me. I can't keep myself from falling.
நானாகவே நான் வழுவாதபடி என்னை காத்துக் கொள்ள முடியாது.
But if I look to him, he can keep me from falling.
ஆனால் அவரை பார்க்கும் பொழுது, வழுவாதபடி என்னை காக்கிறவரை பார்க்கும் பொழுது நான் காக்கப்பட முடியும்.
It's humanly speaking impossible.
மனுஷிக ரீதியாக பேசும் பொழுது அது கூடாத காரியமா இருக்கிறது.
I remember somebody telling me, Brother Zach, this sermon on the mount is very difficult to keep.
சகோதரர் ஜாக் அவர்களே, மலை பிரசங்கமாய் கீழ்ப்படிவது மிகவும் கடினம் என்று ஒரு சொன்னார்.
I said, it's not difficult.
இது கடினம் அல்ல.
It's impossible.
அது கூடாத காரியம்.
As long as you think it's difficult, you'll try to keep it.
அது கடினம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள்.
And you'll fail.
தோற்று விடுவீர்கள்.
One day you realize it is impossible.
ஒரு நாள்ல இது கூடாத காரியம் என்று உணர்கிறீர்கள்.
It's like telling people, it's like saying, Brother Zach, it's difficult to walk on the water.
அவர்களை தண்ணீரில் நடப்பது கஷ்டம் என்று சொல்வது போல.
It's not difficult, it's impossible.
அது கஷ்டம் இல்ல, அது கூடாது, முடியாது.
But Peter walked on the water.
ஆனால் பேதுரு தண்ணீரில் நடந்தார்.
Because Jesus walked on the water.
ஏனென்றால் இயேசு தண்ணீரில் நடந்தார்.
That is what gave Peter faith.
இதுதான் பேதுருக்கு விசுவாசத்தை கொடுத்தது.
If that is you,
ஆண்டவரே, நடந்தது நீரேயானால்,
tell me to come.
நானும் வருகிறேன்.
That's what we must say.
இதைத்தான் நாம் சொல்ல
வேண்டும். Lord, if you lived like that on this earth, Tell me, I'll also walk like that.
ஆண்டவரே நீர் இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சொல்லுங்கள் ஆண்டவரே நானும் அப்படி வாழ்கிறேன்.
Let the other disciples sit in the boat. I'm not worried about them. I'm going to look at you.
மற்ற சீஷர்கள் வேண்டுமானால் போட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கட்டும். நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. நான் தண்ணீர் நடக்கப் போகிறேன்.
That's the type of faith that God honors.
இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் கனப்படுத்துகிறார்.
If he had continued looking at Jesus instead of looking here and there, he would not have sunk also.
இங்கேயும் அங்கேயும் பார்ப்பதற்கு பதிலாக இயேசுவை மட்டுமே பார்த்துக் கொண்டிருந்தால் அவரும் முழுகி இருந்திருக்க மாட்டார்.
The impossible becomes true. And fulfill.
கூடாத காரியம் என்பது மெய்யாகவும் சாத்தியமானதாகவும்
நிறைவேற்றப்படக்கூடியதாகவும்
மட்டுமே வழுவாதபடி நம்மை காக்க
முடியும்.
நிருபங்களிலே வரக்கூடிய கடைசி வாக்குத்தத்தம் இதுவா இருக்கிறது. அவர் வழுவாதபடி உங்களை காக்கிறவர்.
And he can present you without any blame one day.
மாசற்றவர்களாய் உங்களை அவருக்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லமை உள்ளவர்.
He wants to present me absolutely blameless to the
Father. மாசற்றவனாய் பிதாவுக்கு முன்பாக என்னை நிறுத்த அவர் வல்லவர்.
Now if I were to ask you,
நான் உங்களை பார்த்து கேட்கிறேன்.
If the Lord comes, how many of you are going to stand blameless before him?
தேவன் வரும் பொழுது எத்தனை பேர் அவருக்கு முன்பாக மாசற்றவர்களாய் நிற்க முடியும்?
You say, I don't know.
தெரியாது.
I say, I know.
எனக்கு தெரியும்.
You ask me, I'm going to be presented faultless before God.
Na enne kelunga naan solugiren devunukku munbaga maasattrana naan nikka pogiren.
You see, you're very proud, brother Jack.
Sir Jack avargale ipdi solugirukke neenga romba perumaiya irukinge.
I'm not proud.
Naan perumaiya illai.
I believe he is able to present me faultless.
Avar enne maasattrana nirutha vallavar endra avare nambugiren.
If I say that plane can take me up into the sky, am I proud?
Indha vimanathile naan ennal adhu enne mele eduthu sellum endra sonnal naan perumaiya solugirena?
I'm not proud. I'm just saying the plane has got the ability to lift me up.
Naan perumaiya sollavillai. Andha vimanamalad enne thookkuvadharku adharku saathiyam irukkirathu.
I can trust a little thing like a plane and I can't that trust that Jesus can present me faultless before
God. Siriya kaaryamaga vimanathirkaga vimanathai naan nambugiren aanal adhai kaattalum sarva vallamullavar avar enne mele eduthu selluvar endradhukku enakku nambikki illaya?
You do not have because you do not ask.
நீங்கள் கேட்காதபடினாலே பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்.
You ask and do not receive because you ask full of unbelief.
நீங்கள் கேட்டும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவிசுவாசத்தினாலே கேட்கிறீர்கள்.
Or you try to accomplish it on your own what only Jesus can accomplish.
இயேசு மட்டுமே சாதிக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் சொந்த முயற்சியிலே சாதிக்க முயற்சிக்கிறீர்கள்.
So remember this, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
There are many things that the Lord can do for us if we trust him.
நாம் மட்டும் தேவனை நம்பிவிட்டால் அநேக காரியங்கள் அவர் நமக்காக செய்ய முடியும்.
That's why it says without faith it is impossible to please God.
விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
See all this emphasis that charismatics and pentecostals have about faith.
விசுவாசத்தை குறித்து கரிஸ்மேட்டிக்காரர்களும் பெந்தகோஸ்தைக்காரர்களும் வைத்திருக்கக்கூடிய அபிப்ராயம்.
Their emphasis on faith is right.
விசுவாசத்திலே அவர்கள் கொண்டிருக்கிறதான முக்கியத்துவம் சரிதான்.
Where they are wrong is they are telling you to have faith for the wrong thing.
எங்கே அவர்கள் தவறு செய்கிறார்கள் தெரியுமா? தவறானவற்றுக்கு தவறானவற்றிற்காக விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
They are telling you to have faith for hair on the head and teeth that are pulled out, God will put it back and all that type of stuff.
பல்லு ஆடி விழுகிறது என்று சொன்னால் அதை சரியாக வாக்கி விடுவார். தலையிலே வழுக்கி விழுகிறது என்று சொன்னால் அங்கே முடி முளைக்க செய்வார் என்றெல்லாம் விசுவாசிகள் என்று சொல்கிறார்கள்.
I am willing to lose all my teeth if I can live in victory over sin. I'll tell you that. என்னுடைய
பல்கள் எல்லாம் விழுந்து போனாலும் பரவாயில்லை, நான் பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கை வாழ முடிந்தால் எனக்கு அது போதும்.
Even the little hair I have, I'm willing to lose it all if I can live in victory over sin.
எனக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச முடியும் விழுந்து விட்டாலும் பரவாயில்லை, பாவத்தின் மேல் வெற்றி வாழ்க்கை கிடைத்தால் அது எனக்கு போதும்.
So ask God for the more important things, not teeth and hair and all that.
தேவனிடத்தில் போய் பல்லையும் முடியும் கேட்க வேண்டாம், முக்கியமான காரியங்களை கேளுங்கள்.
Ask him for the most important things in life.
வாழ்க்கையில முக்கியமான காரியங்கள் என்ன அதை கேளுங்கள்.
We are all so foolish, you know. It's like children coming to parents.
பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் வருகிறார்கள்.
You know, small children play a game called marbles with each other.
குண்டு விளையாடுவர், கோலி குண்டு.
Supposing your child comes to you.
உங்களுடைய பையன் அல்லது உங்கள் பிள்ளை உங்களுக்கு
pray that tomorrow I'll win this marbles with my brother, with my classmates.
நான் நாளைக்கு என் கிளாஸ்மேட்டோட குண்டு விளையாட போறேன், அந்த குண்டு விளையாட்டுல ஜெயிக்கணும்னு ஜம் பண்ணிக்கங்க அப்பான்னு
கேக்க. I say you're getting 15% in mathematics and you want me to pray that you'll get win in the marbles.
கணக்குல வாங்கி இருக்கிற மார்க் 15, போதா குறைக்கு குண்டு ஜெயிக்கணுமா நீ, அதுக்காக ஜெபிக்க முடியா கேட்கிறாயா?
I'm not going to pray for that.
அதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன்.
I'm praying that you'll study your mathematics properly.
நீ கணக்கு ஒழுங்காய் படிக்க வேண்டும், அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
That is the stupid things believers go to God and say, please give me this and please give me that. It's like winning in marbles.
விசுவாசிகளும் கோலி கொண்டு ஜெயிக்க வேண்டும் என்கிறது போல புத்தீனமான காரியங்களுக்காக முக்கியமில்லாத காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்க போகிறார்கள்.
Ask for the important things in life.
வாழ்க்கையிலே முக்கியமான காரியங்களுக்காக தேவனிடத்தில் கேளுங்கள்.
Overcoming anger, you are getting zero.
கோபத்தை மேற்கொள்கிற பாடத்திலே நீங்கள் வாங்குகிற மார்க் முட்டை.
And you are praying, God, give me a better house, car. ஆண்டவரே, you have a car and a house if you get angry.
ஆண்டவரே, எனக்கு நல்ல காரை தாரும், நல்ல வீட்டை தாரும் என்று ஜெபிக்கிறீர்கள். கோபப்பட்டு இதெல்லாம் பெற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்?
Now you are shouting at your wife in a small house, after that you'll shout at the house, a big house. What is the difference?
இப்ப இருக்க கூட சின்ன வீட்டில் மனைவி சத்தம் போட்டு திட்டுகிறீர்கள், நாளைக்கு பெரிய வீடு கிடைத்தால் பெரிய வீட்டிலே திட்ட போகிறீர்கள்.
Now you shout at your wife when she is sitting behind you on the scooter. Now you should shout at her when she is sitting next to you in the car.
இப்பொழுது ஸ்கூட்டர்ல பின்னாடி உட்கார்ந்து இருந்தா சத்தம் போது திட்டிட்டு இருக்கீங்க, நாளைக்கு கார் ஆண்டர் கொடுத்தாங்கன்னா கார்ல பின்னாடி சீட்ல உட்கார
வச்சு. What is the use of getting a car? Pray that you get victory over anger.
கார் உங்களுக்கு கிடைப்பதில் என்ன பிரயோஜனம்? கோபத்தை ஆண்டவரே மேற்கொள்ள வேண்டும் என்று ஜெபியுங்கள்.
Even if you live in a hut, even if you ride a cycle.
சைக்கிள் ஓட்டி கொண்டிருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, குடிசை வீட்ல வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கோபத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
The most important message of the New Testament is that.
புதிய ஏற்பாட்டினுடைய பிரதானமான முக்கியமான செய்தி இதுதான்.
He can keep you from falling.
வழுவாதபடி அவர் காக்கிறவர்.
Present you faultless before his
தேவனுக்கு முன்பாக மாசற்றவளாய் உங்களை நிறுத்த வல்லவர்.
Make that your goal.
இதை உங்களுடைய இலக்காய் வைத்துக்
கொள்ளுங்கள். Lord, this year is going to be different.
ஆண்டவரே, இந்த வருட வித்தியாசமானதாக இருக்க
போகிறது. I want you to keep me from falling.
ஆண்டவரே, நீர் என்னை வழுவாதபடி காக்க வேண்டும்.
I want you to present me faultless before the Father.
பிதாவுக்கு முன்பாக என்னை மாசற்றவனாய் ஆண்டவரே நீர் நிறுத்த வேண்டும்.
And the devil will come and say, "Ha, has God really said he's going to do that for you?"
தேவன் உனக்காக இதெல்லாம் செய்ய போறேன் என்று சொன்னது உண்மையாலுமே சொல்லியிருக்கிறாரா என்று பிசாசு வந்து கேட்பான்.
No, no, I'm going to struggle.
இல்லை, நான் போராட போகிறேன், பிரயாசப்பட.
Imagine if Abraham said, I'm somehow going to have a son.
நான் எப்படியாவது ஒரு மகனை பெற்றுக் கொள்ள போகிறேன் என்று ஆபிரகாம் சொன்னார்.
He tried to do that and it was a failure, Ishmael.
அவர் அப்படி செய்ய பிரயாசம் எடுத்து அது ஒரு தோல்விலே முடிந்தது. இஸ்மாவேலை உற்பத்தி செய்தார்.
You know, today you read in the papers.
இன்றைக்கு செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம்.
The Jews and Arabs are always fighting.
யூதர்களும் அரேபியரும் எப்பொழுது பார்த்தாலும் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள்.
Where did it start?
எங்கே அது ஆரம்பித்தது?
It started with Abraham.
ஆபிரகாம்
trying to help God.
தேவனுக்கு உதவி செய்ய முடியாம முற்பட்டான்.
And producing Ishmael.
Ishmael undakina.
And Ishmael fought with Isaac.
Ishmael Isaac kooda kooda poraadugiraan.
And that is continuing till today.
Indru vare idu thodargadhaiyai nadandukondey irukkirathu.
Through Isaac came Jesus Christ.
Isaacin moolamaga Yesu Kristu vandhaar.
Through Ishmael came Muhammad.
Ishmael moolamaga Muhammad vandhaar.
Oh, we love the Muslims, we love Hindus, we love all people in the world.
Naam Muslimgalaiyum Hindugalaiyum ulagathil ulla ella makkalaiyum nesikkirom.
We don't hate anybody.
Naam yaarum
virupadhilla. But it is a fact of life that there are Muslims and Christians fighting all over the world.
Anal ulagam muludumaga Kristhavum Muslimgalum sandai pottu kondukkiraal endru oru unmai.
We don't have any enemies, we love everybody.
Namakku sathrukal endru yaarum illai, naam ellariyum nesikkirom.
God loves everyone.
Devan ellariyum nesikkirar.
But we must recognize that when we do something wrong,
நாம் தவறு ஒன்றை செய்யும் பொழுது
consequences go on for years.
அதனுடைய விளைவுகள் எத்தனையோ ஆண்டுகளாக அது தாக்கம் விளைவித்துக் கொண்டே இருக்கிறது.
We can't escape it.
அதற்கு நாம் தப்ப முடியாது.
So dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
if you live a godly life, the consequences will go on to your children and grandchildren.
தேவபக்தியுள்ள வாழ்க்கை நாம் வாழ்ந்தால் அதனுடைய தாக்கம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும்.
If you live an ungodly life, the consequences will also go on through
generations. தேவபக்தியற்ற வாழ்க்கை வாழும் பொழுது அதனுடைய விளைவுகளும் சந்ததி சந்ததியாக சென்று கொண்டே இருக்கும்.
That's what we read in the scriptures.
இதைத்தான் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
We see it happening in front of us.
நமக்கு முன்பாக கண் முன்னாகவே நிகழ்கிறதை பார்க்கிறோம்.
So determine that you will live a godly life.
ஆகவே தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக தீர்மானியுங்கள்.
Absolutely upright.
முற்றிலுமாய் நேர்மையானவனாய் வாழ்வேன் என்று தீர்மானியுங்கள்.
You know, I heard of a great missionary to Africa whose name was David Livingstone.
David Livingstone என்றதானே ஆப்பிரிக்க தேசத்திற்கு போன ஒரு மிஷனரியை குறித்து கேள்விப்பட்டேன்.
I think it was him or some missionary who said this.
அவரோ அல்லது வேற ஏதோ ஒரு மிஷனரி இந்த காரியத்தை சொன்னார்.
He says, my father was such an honest man in his business that he could never make money. He could never become rich.
என்னுடைய தகப்பன் தன்னுடைய தொழிலில் மிகவும் நேர்மையானவராய் இருந்தாராகவே ஒரு காலம் பணக்காரராய் மாற முடியவில்லை.
But he produced a godly son who was a missionary.
ஆனால் தேவபக்தியுள்ள ஒரு மகனை பெற்றெடுத்தார், அவர் மிஷனரியாக இருக்கிறார்.
சோ தேர் ஆர் மெனி திங்ஸ் வி வில் லூஸ் இன் தி டர்ம்ஸ் ஆஃப் எர்த் இஃப் வி லிவ் அகார்டிங் டு தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட்.
தேவனுடைய வார்த்தையின் அந்த நிலையிலே நாம் வாழும்பொழுது பல பூமிக்குரிய காரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கலாம்.
தட்ஸ் ஓகே. சோ எவ்ரிதிங் வி லூஸ் வி கெட் சம்திங் ஃபார் பெட்டர் ஸ்பிரிச்சுவல்.
நாம் அவைகளை இழந்தாலும் சரி, நாம் மேலான ஆவிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம்.
You know, sometimes when you're driving, when you're going along a road and you don't know the way,
நீங்கள் ஒரு சாலையிலே போய் கொண்டே இருக்கிறீர்கள், எது வழி என்று தெரியவில்லை.
As long as it's a straight road, there's no problem.
அந்த சாலையானது நேர் சாலையாக இருக்கிறது என்றால் பிரச்சனை இல்லை.
And then you come to a fork in the road.
ஆனால் அந்த சாலையிலே இரண்டாக பிரிகிறது.
And both roads look wide and
இரண்டு சாலைகளுமே அகலமாக இருக்கிறது.
And then you're stuck.
அங்கே நீங்கள்
you don't know which to take.
எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்று தெரியாதபடி இயங்குகிறீர்கள்.
And you take the wrong turning, you end up somewhere else.
தவறான திசை ரோட்டை எடுத்துவிட்டால் நீங்கள் வேற எங்கேயோ போய்விடுவீர்கள்.
There are many situations in life where you come like that to a fork in the road.
வாழ்க்கையிலும் கூட இந்த இரட்டை சாலைகளைப் போல ஒரு கவை என்ற இடத்துக்கு வருகிறீர்கள்.
Many many times.
அநேக சமயங்களிலே.
In your home, in your work.
உங்களுடைய அலுவலகத்திலே, உங்களுடைய வேலையிலே, குடும்பத்திலே.
Advising your children.
உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே.
How important it is at that point to choose what is right.
அந்த கால கட்டத்திலே உண்மையான காரியத்தை தேர்ந்தெடுப்பது என்பது எவ்வளவு முக்கியம்.
We wish we could fly into the future for the next 5 years and see where this road will lead and where this road will lead.
அடுத்த 5 ஆண்டு காலங்களிலே இந்த சாலை எங்கே போகிறது என்று இப்பொழுதே நான் பறந்து போய் பார்த்து விட்டால் சரியான பாதை எடுத்து விட முடியுமே என்று ஆசைப்படுகிறோம்.
But we can't.
ஆனால் முடியாது.
We can't even see what happens tomorrow.
நாளைக்கு என்ன நடக்கிறது என்று கூட பார்க்க முடியாது.
So how shall we decide at such times?
ஆகவே இப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் குறுக்குறோடு வரும்பொழுது எப்படி தீர்மானிக்க வேண்டும்?
One simple rule.
ஒரு எளிய பிரமாணம்.
I shall seek the kingdom of God first and his righteousness.
நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவேன்.
I shall pursue the path of peace with all men.
எல்லா மனிதரோடும் கூட சமாதானத்தை நாடுவேன்.
I shall do what is right.
எது சரியோ அதை நான் செய்வேன்.
Even that is a very narrow road.
அது ஒரு குறுகலான சாலையாக இருந்தாலும் சரி.
I shall seek that which will honor God the most.
தேவனை அதிகமாக எது கனமண்ணுகிறது அதை நான் தேர்வு செய்வேன்.
And you'll find 5 years later.
5 ஆண்டுகள் கழித்து
that you have chosen the right path.
நீங்கள் சரியான பாதையை தேர்வு செய்தீர்கள் என்பதை கண்டுகொள்வீர்கள்.
Very few people go along that way.
அந்த வழியிலே செல்லுகிறவர்கள் மிக சிலர் தான்.
But you'll find later on as you look back that you're glad you chose that way.
பின்னர் பின்னிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அதை தேர்வு செய்ததற்காக சந்தோஷப்படுவீர்கள்.
The devil will come to us and say you this trial is too much for you.
பிசாசு வந்து என்ன சொல்வான்? இந்த பாடுகள் உனக்கு தாங்க முடியாதவைகள் என்று சொல்வான்.
Nobody is suffering like you.
உனக்கு தெரியுமா?
With the type of wife you have.
உனக்கு இருக்கிறபடி மனைவி வேறு யாருக்குமே வாய்க்கவில்லை. நீதான் பாவம் பரிதாபம் கஷ்டப்படுகிறாய் என்று சொல்வான்.
There are many husbands who feel like that.
அநேக கணவன்மார்கள் அப்படி எண்ணுகிறார்கள்.
Nobody has got a wife like me.
என்ன போல மனைவி யாருக்குமே இல்ல.
You know what will happen to you one day?
ஒரு நாளில் என்ன நடக்கும் தெரியுமா?
With all the years you complained against your difficult wife or difficult husband.
கடினமான புருஷன், கடினமான மனைவி என்று நீங்கள் குறை சொன்ன ஆண்டுகள் எல்லாம் என்ன நடக்கிறது?
One day when you stand before the Lord.
ஒரு நாளில் தேவனுக்கு முன்பாக நிற்கும்
பொழுது. He will say to you.
அவர் சொல்வார் உங்களுக்கு.
Okay, you thought you had a very difficult wife.
நீ உனக்கு தான் கடினமான மனைவி என்று எண்ணிக்கொண்டிருக்காய்.
The Lord will call somebody who lived in the last 20 century somewhere.
கடந்த 20 ஆம் நூற்றாண்டிலே எங்கேயோ வாழ்ந்த ஒரு நபரை ஆண்டவர் கூப்பிடுவார்.
Okay, come here.
இங்கே வா.
Now I will show you the videotape of this fellow's life.
இந்த மனிதனுடைய வாழ்க்கையின் ஒளிநாடாவை உனக்கு போட்டு காண்பிக்கிறேன்
என்று சொல்வார். He shows you the video of what a wicked wife he had.
அவருக்கு எவ்வளவு துன்மார்க்கமான ஒரு மனைவி இருந்தால் என்பதை காண்பிப்பார்.
And he discovers she was 10 times worse than yours.
உன்னை மனைவியை காட்டிலும் அவள் 10 மடங்கு கொடுமையுள்ளவளாக இருந்தாள்.
Did you see how godly he lived in spite of that?
இதற்கூடாகவும் எவ்வளவு தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்ந்த என்பதை பாருங்கள்.
He had the same flesh as you.
உங்களைப் போலவே அவருக்கு மாம்சம் இருக்கிறது.
How is it he could live like that?
எப்படி அவர் இப்படி வாழ முடிந்தது?
Because he didn't spend his life complaining against his wife.
ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையை மனைவியை குறை சொல்லிக் கொண்டே வாழவில்லை.
He believed the word of God which says God will never allow you to be tested beyond your ability.
திராணிக்கு மிஞ்சி உன்னை சோதிக்கிறவர் அல்ல என்கிற வசனத்தை அவர் விசுவாசித்தார்.
Or it could be a husband.
அல்லது ஒரு கணவனா இருக்கும்.
Or it could be a boss.
அல்லது எஜமானனா இருக்கும், வேலை செய்யறது மேலதிகாரியா இருக்கும்.
I've had people tell me, oh brother, it's so difficult to be a Christian in my office.
சகோதரனே, என்னுடைய அலுவலகத்திலே கிறிஸ்துவனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினம் என்று சொல்றதை கேட்டிருக்கிறேன்.
You keep on confessing that lie.
இந்த பொய்யை அறிக்கை செய்து கொண்டே இரு.
It will become true in your life.
அதனுடைய வாழ்க்கையில மெய்யாகவே மாறிவிடும்.
God will allow you to believe what is false.
என்ன பொய்யோ அதை நம்ப வைத்து விடுவார் தேவன்.
That you will, it'll really be too much for you.
அது உண்மையாலுமே உன்னாலே தாங்கக்கூடாத பாரமாய் மாறிவிடும்.
Another brother whose boss is 100 times worse than yours.
இன்னொரு சகோதரன் உங்களுடைய மேலதிகாரியை காட்டிலும் அவர் 10 மடங்கு மோசமானவர்.
God, you will never allow me to be tested beyond my ability.
ஆண்டவரே, என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நீ சோதிக்கிறவர் அல்ல என்று அவர் சொல்கிறார்.
He walks in triumph.
அவர் வெற்றி வாழ்க்கை வாழ்கிறார்.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
It's not the trial, it's a question of who trusts God's promise.
இது உபத்திரவங்கள் என்கிறதான கேள்வி அல்ல, யார் தேவனுடைய வாக்கை நம்புகிறார் என்பதுதான் கேள்வி.
Every promise of God is true.
தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உண்மையானது.
Joshua, you know, before he died, he called the people of Israel.
யோசுவா மரிக்கும் முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார்.
See, I want to tell you something.
ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Not one promise that God has made has failed you. Know that. That's my testimony.
என்னுடைய சாட்சி என்னவென்றால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் நிறைவேறினது. அதான் என் சாட்சி.
What a wonderful testimony this. Have you read that in the book of Joshua?
யோசுவா புத்தகத்தில் அதை வாசித்தீர்களா?
Chapter 21
21st chapter
and verse
45.
Not one of the good promises which the Lord had made to the house of Israel failed. All of them came to pass.
யோசுவாவின் புத்தகம் 21 அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம்
நிறைவேறிற்று. Just before he died,
அவர் மரிக்கும் சற்று முன்பதாக,
chapter 23,
23 அதிகாரம்,
says here Joshua was an old man, verse 1.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனாயிருந்தார்.
Called all the elders,
மூப்பர்கள் எல்லாம் அழைத்தார்.
Said in verse 2, I am old now.
நான் முதிர்ந்தவனானேன்.
You've seen how the Lord has been fighting for you.
தேவன் உங்களுக்காக யுத்தமானவராயிருந்தார்.
Now here is my testimony.
இங்கே என்னுடைய சாட்சி.
Verse 14.
14 வசனம்.
Last part.
கடைசி பகுதி.
Not one word of all the good words which the Lord your God spoke concerning you has failed. All has been fulfilled.
தேவன் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை.
Verse 9.
9வது வசனம்.
As for you, last part, no man has stood before you till this day.
இன்னால் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை.
So he says.
ஆகவே அவர் சொல்கிறார்.
As for me and my house,
நானும் என் வீட்டாருமோ,
we're going to serve the Lord.
கர்த்தரையே சேவிப்போம்.
I don't know about you.
உங்களை குறித்து எனக்கு தெரியாது.
As for me and my house, verse 24:15, last part.
24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே.
As for me and my house, we will serve this Lord.
நானும் என் வீட்டாருமோ என்றால் இந்த கர்த்தரையே சேவிப்போம்.
That was his testimony on his deathbed.
அவருடைய மரண படுக்கையில் இதுதான் அவருடைய சாட்சி.
Not one word has failed.
ஒரு வார்த்தை கூட தவறி போகவில்லை.
And when we become old,
நாம் வயது முதிர்ந்தவர்களாய் மாறும்பொழுது,
we should be able to tell our children and tell other believers,
நம்முடைய பிள்ளைகளுக்கு மற்ற விசுவாசிகளுக்கும் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
I am an old man today.
இன்றைக்கு நான் வயது முதிர்ந்தவனானேன்.
Not one promise God has given has failed.
தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் கூட தவறவில்லை.
So you must have that testimony.
ஆகவே உங்களுக்கு அந்த சாட்சி வேண்டும்.
It's good to have that testimony from a young age.
வாலிப பிராயத்திலிருந்தே இப்படிப்பட்ட சாட்சியை வைத்திருப்பது நல்லது.
And one of the great desires God has,
தேவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாஞ்சை என்னவென்றால்,
I believe that's the longing of his heart.
அதுதான் அவருடைய இதயத்தினுடைய ஆசை என்று எண்ணுகிறேன். வாஞ்சை.
God can have a group of people who will live together in unity.
ஐக்கியத்திலே வாழக்கூடிய, ஒரு மனதிலே வாழக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் தேவனுக்கு இருப்பார்கள்.
See Psalm 133.
சங்கீதம் 133.
This is the desire of God's heart.
இதுதான் தேவனுடைய இதயத்தின் வாஞ்சை.
Psalm 133 we read.
சங்கீதம் 133 நாம் வாசிக்கிறோம்.
How verse 1, how good and how pleasant it is for brothers to dwell together in unity.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது.
The last part of verse 3, there the Lord commanded the blessing.
அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார்.
First of all, we must believe that God will fulfill his promises in our personal life.
முதலாவதாக தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார் என்று நம்ப வேண்டும்.
And then we must believe that God will do the same thing in our fellowship together as a church.
இரண்டாவதாக சபையாய் கூடி வரும்பொழுது நம்முடைய ஐக்கியத்திலே தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசம் வேண்டும்.
That God is going to do such a fantastic work in our midst.
தேவன் நம்முடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கிறார் என்ற நம்பிக்கை.
That there'll be no strife or quarreling or any such thing.
அங்கே பிணக்குகளோ பிரச்சனைகளோ ஐக்கிய குறைவுகளோ ஏற்படக்கூடாது.
We may have difference of opinion on so many things.
பல காரியங்களிலே வித்தியாசமான கருத்துக்கள் நமக்கு ஏற்படலாம்.
All around us people are falling.
நம்மை சுற்றிலும் உள்ள மக்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள்.
Unity is not seen among Christian workers.
கிறிஸ்தவ ஊழியர்களிடத்திலே ஐக்கியம் ஒருமனம் காணப்படுவதில்லை.
See, one of the things that we have stood for in CFC from the beginning.
ஆரம்பத்திலிருந்தே CFC யிலே நாம் ஒரு காரியத்திற்காக நிற்கிறோம் என்றால்,
not only victory over sin,
பாவத்தின் மேல் வெற்றி என்பதற்காக மட்டுமல்ல,
we can build a fellowship where we don't fight with each other.
நாம் ஒருவருக்கு ஒரு சண்டை போடாத ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்ப முடியும்.
We can testify that about CFC Bangalore.
CFC Bangalore குறித்து இப்பொழுது நாங்கள் சாட்சி சொல்ல முடியும்.
Those of us who are in leadership work together, we have never had a fight.
தலைமத்தியத்திலே இணைந்து செயல்படுகிற எங்களுக்குள்ளாக ஒரு காலம் சண்டை வரவே இல்லை.
We have never had a competition with each other.
ஒருவரோடு ஒரு போட்டி உண்டானதே இல்லை.
we have disagreed on different things.
பல காரியங்களிலே கருத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம்.
I may say we got to do it this way, another brother may say we got to do it this way.
இந்த காரியத்தை இப்படி தான் செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன், அந்த சகோதரர் இந்த காரியத்தை வேறு விதத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்.
As long as we are on earth our minds are different, so we cannot expect that type of unity.
இந்த பூமியில் இருக்கும் வரையந்தமும் நம்முடைய மனது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானதா இருக்கிறபடினால அப்படிப்பட்ட கருத்து ஒருமிப்பு ஏற்பட வாய்ப்பு
இல்லை. Fellowship, that has never been broken.
ஆனால் ஐக்கியம் என்பது முறிவுபடவே இல்லை.
It's like, you know, our fingers are all different sizes.
நம்முடைய விரல்களை பாருங்கள், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் இருக்கிறது.
Here the thumb is on the left and here the thumb is on the right.
இங்கே பார்த்தால் கட்டை விரல் இடது பக்கம் இருக்கிறது, இங்கே பார்த்தால் கட்டை விரல் வலது பக்கம்
இருக்கிறது. But that doesn't matter, we are in fellowship.
ஆனால் ஐக்கியப்படுவதற்கு அது ஒரு பொருட்டு இல்லை.
These are all different.
இவெல்லாம் வித்தியாசமானதா இருக்கு.
Opposite.
எல்லாம் நேர் எதிரடியாக இருக்கிறது.
But we are fellowship.
ஆனால் ஐக்கியம் அங்கே இருக்கு.
So don't say you can't have fellowship with somebody because he thinks differently.
இவர் வித்தியாசமானதாய் எண்ணுகிறார், ஆகவே அவரோடு கூட ஐக்கியப்பட முடியாது என்று எண்ண வேண்டாம்.
I want to tell you he'll think differently till Jesus comes.
இயேசு வரும் வரை அவர் வித்தியாசமாக தான் நினைத்துக் கொண்டிருப்பார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
I remember once I asked the Lord about this.
இந்த காரியத்தை குறித்து ஒரு முறை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன்.
I said, Lord, why didn't you make all these things so clear that everybody has the same opinion?
ஆண்டவர், எல்லாருக்குமே ஒரே ஒருமித்த கருத்து உண்டாகத்தக்க அளவிலே ஏன் வேத வார்த்தையில தெளிவாக நீங்கள் எழுதியிருக்க கூடாது என்று கேட்டேன். உதாரணமாக,
should all believers speak in tongues?
எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷையில் பேச வேண்டுமா?
One sentence would have been enough.
ஒரு வாக்கியம் போதும் பைபிளில்.
All believers will not speak in tongues.
எல்லா விசுவாசிகளும் அந்நிய பாஷையில் பேச தேவையில்லை.
Water baptism must be by immersion in water in the name of the Father.
தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும், அதுதான் ஞானஸ்நானம்.
There would have been no child baptism in the world with one verse.
ஒரு வசனம் தான். இந்த உலகத்திலே குழந்தை ஞானஸ்நானம் இருக்காது.
You must not have any pastors, you must have only elders.
பாஸ்டர்களுக்கு இருக்க கூடாது, மூப்பர்கள் தான் இருக்க வேண்டும். முடிந்தது, பிரச்சனையே முடிந்தது.
So many problems can be solved with one verse.
எவ்வளவோ பிரச்சனைகளை ஒரு வசனத்திலே தீர்த்து விடலாம்.
The baptism in the Holy Spirit is essential for all born again believers.
எல்லா மறுபடியும் பிறந்த விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் கண்டிப்பாக தேவை.
But you see all believers are in conflict about this and that.
ஆனால் பார்க்கலாம், விசுவாசிகள் எல்லாம் எவ்வளவு பிரிந்து இருக்கிறார்கள், இது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம்.
Church will go through 7 years of tribulation before Jesus comes.
இயேசு வருவதற்கு முன்பதாக 7 வருஷங்கள் சபை உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். ஒரு வாசன வாக்கியம் தான்.
I said, Lord,
ஆண்டவரே,
we have got 31,175 verses in the Bible.
31,175 வசனங்கள் வேதத்திலே காணப்படுகிறது ஆண்டவரே.
If you had added 5 more verses, there'd be many problems would have been solved in Christ.
அதோடு ஒரு 5 வசனத்தை நீங்கள் கூட்டி போட்டிருந்தால் இவ்வளவோ பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும் ஆண்டவரே.
And the Lord said to me,
ஆண்டவரே நீ பார்த்து சொன்னார்,
it is easy to love people when you see eye to eye with them.
ஜனங்களை கண்ணோடு கண்ணாக ஏறிட்டு பார்க்கும்போது அவர்களை நேசிப்பது எளிது.
When you agree 100%,
நூற்றுக்கு நூறு ஒத்துக்கொள்வது முடியும்.
I have deliberately made these things a little vague.
வேண்டுமென்றே இவைகளை சற்று தெளிவில்லாதபடிக்கு நான் வேதத்திலே போட்டிருக்கிறேன்.
To see whether my children will love one another even when they don't agree on some of these doctrines.
இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் என்னுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்களா என்பதை பார்க்கும் முடியாக நான் போட்டிருக்கிறேன்.
See the wisdom of God.
தேவனுடைய ஞானத்தை பாருங்கள்.
I say, Lord,
ஆண்டவரே,
I am a stupid man.
நான் ஒரு புத்தியின்.
Your wisdom is better.
உம்முடைய ஞானம் என்றைக்கும் மேன்மையானது.
You want us to love one another when we don't agree with each other.
நாங்கள் ஒருவரை ஒருவர் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும், கருத்து ஒற்றுமை ஏற்படாவிட்டாலும் ஒருவரை நேசிக்க நீர் விரும்புகிறீர்.
That's why even husband and wife don't agree.
ஆகவே தான் கணவன் மனைவிக்குள்ளாக கூட கருத்து ஒற்றுமை இல்லை.
So that they can love one another deeper than if they agreed.
அவர்கள் ஒத்துக்கொண்டு ஒருவர் நேசிப்பதை காட்டிலும் இப்பொழுது கருத்து ஒற்றுமை இல்லாதிருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக ஆழமாய் அன்பு கூற முடியும்.
That is why we give freedom in the church for people to have a different view from us.
ஆகவே தான் நம்மை காட்டிலும் வித்தியாசமான கருத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு நாம் சபையிலே சுயாதீனம் கொடுக்கிறோம்.
I don't try to change my wife to think like me or brother Ian Robson or anybody else to think like me. No.
நான் சிந்திப்பது போலவே என்னுடைய மனைவி சிந்திக்க வேண்டும், நான் சிந்திப்பது போலவே என்னுடைய உடன் ஊழியர் இயன் ராப்சன் அவரும் சிந்திக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை.
Or anybody.
அல்லது யார் வேண்டுமானால் நினைக்கவேண்டும்.
Even the elders in different churches in I don't tell them to think like me.
ஆகவே சபையிலே மற்ற சபையிலே உள்ள மூப்பர்கள் கூட நான் சிந்திக்கிறது போலவே தான் சிந்திக்க வேண்டும் என்று கூட நான் சொல்வதில்லை.
Let me tell you. Supposing one
உதாரணமாக
elder in Tamil Nadu tells me.
தமிழ்நாட்டில் ஒரு மூப்பர் என்கிட்ட சொல்கிறார்,
Brother Zach, I believe the church will be taken up before the tribulation.
உபத்திரவத்துக்கு முன்பதாகவே சபையானது எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் நம்புகிறேன் என்று ஒரு மூப்பர் சொல்கிறார்.
I'm not going to tell him you can't be an elder anymore.
இனிமேல் நீங்க மூப்பராக இருக்க கூடாது என்று நான் சொல்ல போவதில்லை.
He is a godly man.
அவர் தேவபக்தி உள்ள மனிதனாக இருந்தால்,
Brother, I respect you.
சகோதரனே, உங்களை நான் மதிக்கிறேன்.
Just make sure that people are ready for the tribulation when it comes.
அதால் உபத்திரவம் ஒருவேளை வந்து விட்டால் மக்கள் எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறார்கள் என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
Don't make them suffer because you told them Jesus will come first.
உபத்திரவம் முன்பதாக இயேசு வந்து விடுவார் என்று சொன்னது நிமித்தமாய் மக்கள் கஷ்டப்பட வைக்க வேண்டாம்.
I'm not here that you should agree with me on these things.
எல்லா காரியங்களிலுமே நான் சொல்வதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில்லை.
I say we must believe that with our differences we can love one another.
நம்முடைய வித்தியாசங்களோடு கூட நாம் ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டும்.
And we can show that we love each other even though there are so many differences.
எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட நாம் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்க வேண்டும்.
How good and how pleasant it is for brothers to dwell together in unity.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது.
See Ephesians 4.
எபேசியர் 4 அதிகாரம்.
Ephesians 4 it says
எபேசியர் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்
Verse 3, preserve the unity of the Spirit in the bond of peace.
சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று எபேசியர் 4:3 வாசிக்கிறோம்.
Peace is what binds us together.
சமாதானம் தான் நம்மை கட்டுகிறது.
If you don't have peace, that bond is gone.
சமாதானம் இல்லை என்று சொன்னால் அந்த கட்டு அறுந்து விடுகிறது.
You know that.
உங்களுக்கு அது தெரியும்.
When you don't have peace with your wife or husband,
மனைவியோடு கூட கணவனோடு கூட சமாதானம் இல்லை என்றால்
there's no bond.
அங்கே கட்டு இல்லை.
You can eat together, pray together, do everything together, but
சேர்ந்து சாப்பிடலாம், சேர்ந்து ஜெபிக்கலாம், சேர்ந்து எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் சமாதான கட்டு அங்கே
there is no peace, there's no bond.
சமாதானம் அங்கே இல்லை என்றால் கட்டு அங்கே இல்லை.
It says the bond of peace.
சமாதான கட்டு என்று பார்க்கிறோம்.
Whenever Jesus came and met people after his resurrection, he'd say, "Peace be unto you."
இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எப்பொழுதெல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்தாரோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார்.
In our relationship with each other, we must always be at peace.
நமக்கு மற்றவர்களோடு கூட உள்ள உறவிலே எப்பொழுதுமே சமாதானம் காணப்பட வேண்டும்.
That's a bond.
அது ஒரு கட்டு.
It really holds us together.
அந்த கட்டு நம்மை இணைக்கிற கட்டாய் இருக்கிறது.
If you find in your heart you are not at peace with somebody,
நீங்கள் யாரோ ஒருவரோடு கூட சமாதானமா இல்லை என்பதை உங்கள் உள்ளத்தில் உணரும்போது,
from your side you must do everything.
உங்களுடைய சார்பிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்திருக்க வேண்டும்.
As much as lies in you, live at peace with all.
கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது.
Thus it says here we preserve the unity of the Spirit.
இப்படி தான் நாம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம்.
But many years later when Christ comes back,
அநேக ஆண்டுகள் கழித்து கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது,
then it says here in verse 13 we will attain to the unity of the faith.
நீங்கள் நாம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தின் ஒருமைக்குள்ளாக நாம் வருவோம் என்று
பார்க்கிறோம். The unity of the faith is still in the future.
விசுவாசத்தின் ஒருமை என்பது எதிர்காலத்திலே வரக்கூடியதாக இருக்கிறது.
That we have to attain to.
அதை நாம் தமிழிலே 11 வசனம், அதை நாம் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
We have to reach there.
நாம் இன்னும் அதை சென்று அடைய வேண்டும்.
But until we reach there,
அங்கே அடையும் வரை
we have to preserve the unity of the Spirit.
நாம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும்.
What does it mean? I attain, keep the unity of the Spirit till I attain to the unity of the faith.
விசுவாசத்தின் ஒருமையை அடைவதும் வரைக்கும் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்?
That means until we come to that place when Jesus comes and we understand everything correctly.
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் நாம் விளங்கிக் கொள்வோம் அந்த இடம் வரும் வரை.
You know, some of you may say,
I
am sure this is absolutely right.
இது முற்றிலும் சரி என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லலாம்.
But it's good to be humble.
ஆனால் தாழ்மையாக இருப்பது நல்லது.
And to say like Paul.
பவுல் சொல்வது போல சொல்வது நல்லது.
1 Corinthians 13 and verse 12.
1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 12 வசனம்.
1 Corinthians 13 verse 12. This is talking about love.
அன்பை குறித்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இதை எழுதுகிறார்.
The whole chapter is about love.
1 கொரிந்தியர் 13 அதிகாரம் முழுமையாய் அன்பை பற்றி சொல்கிறது.
And if you really love somebody,
நீங்கள் உண்மையாலுமே ஒருவரை நேசிக்கும் பொழுது,
if you really love somebody,
உண்மையாலுமே நீங்கள் ஒருவரை நேசிக்கும் பொழுது,
you will have the humility to say,
நீங்கள் இதை சொல்வதற்கு தாழ்மையாய் இருப்பீர்கள்.
I see through a glass darkly.
நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறேன்.
Brother, you may be right.
சகோதரனே, நீங்கள் சரியா இருந்து,
I don't see everything very clearly.
நான் இன்னுமாய் தெளிவாக எல்லாவற்றையும் பார்க்க முடியவில்லை.
But one day I will see.
ஒரு நாளிலே நான் தெளிவாய் பார்ப்பேன்.
But till then what shall I do?
அதுவரை நான் என்ன செய்யட்டும்?
Till I see clearly, what shall I do?
நான் தெளிவாய் பார்க்கும் வரை நான் என்ன செய்யட்டும்?
I shall remain in love.
நான் அன்பில் நிலைத்திருக்க
வேண்டும். Love is the greatest, verse 13.
13 வசனத்திலே அன்பே பெரியது என்று வாசிக்கிறோம்.
The greatest is not understanding everything.
பெரியது என்பது எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்வது அல்ல.
The greatest is to remain in love even when I don't understand.
நான் எல்லாவற்றையும் விளங்கிக் கொள்ளாவிட்டாலும் அன்பில் நிலைத்திருப்பதுதான் பெரியது.
If you don't say I am seeing through a glass darkly,
நான் இந்த கண்ணாடியின் வழியாக நிழலாட்டமாக தான் பார்க்கிறேன், தெளிவாக பார்க்க முடியவில்லை,
then you are convinced he is wrong and you are right.
அவர் தவறு நான் சரி என்று நீங்கள் உணர்ந்தால்
I'm talking about a whole lot of unimportant doctrines.
நான் சொல்லக்கூடிய காரியங்கள் முக்கியமற்ற உபதேசங்கள் சம்பந்தமான காரியங்களை குறித்து பேசுகிறேன்.
I don't have any doubt in my mind that Jesus Christ is God and he became a man.
இயேசு கிறிஸ்து தேவன் அவர் மனிதனாய் வந்தார் என்பதில் எனக்கு சற்றேனும் சந்தேகம் இல்லை.
That I'm not seeing through a glass darkly.
அதை நான் கண்ணாடியில் நிழலாட்டமாய் பார்க்கவில்லை.
Or that he died for my sins and rose from the dead and is living today.
அல்லது என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் அவர் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்ற காரியம்.
Coming back.
அவர் மீண்டும் வர போகிறார்.
I don't see these things darkly.
இவைகளெல்லாம் நான் நிழலாட்டமாய் பார்ப்பதில்லை.
But there are so many things in the Christian life.
ஆனால் பல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் இருக்கிறது.
Like the gift of healing.
குணமாக்கும் வரம்.
The purpose of tongues.
அன்னிய பாஷனுடைய நோக்கம்.
So many areas where it's not so clear.
இப்படி பல காரியங்களில் அவ்வளவு தெளிவாக இல்லை.
What is the right balance between evangelistic activity and making disciples?
சுவிசேஷ கிரியைகளுக்கும் சீஷத்துவமாக்குவதற்கும் உள்ள சமநிலை எங்கே இருக்கிறது?
I have a certain understanding.
எனக்கு ஒரு சில விளக்கம் பெற்றிருக்கிறேன்.
I say okay, I may not be 100% right in it.
சரி, எனக்கு கிடைத்திருக்க விளக்கத்தில் நான் 100% சரியா இல்லாமல் இருக்கலாம்.
And where is the balance? I don't know.
எங்கே சமநிலை எனக்கு தெரியவில்லை.
But I will remain in love, that is for sure.
ஆனால் அன்பில் நிலைத்திருப்பேன், அது நிச்சயம்.
And I will keep the bond of peace.
சமாதான கட்டைகளை காத்துக்கொள்வேன்.
I will preserve the unity of the spirit.
ஆவின் ஒருமையை காத்துக்கொள்வேன்.
All the time humbly acknowledging there are many things I still don't see clearly.
என்ன பல காரியங்களையே நான் தெளிவாக நான் இன்னும் பார்க்க முடியாமல் இருக்கின்றது தாழ்மையை ஒத்துக்கொள்வது.
Then we can still remain one body.
அப்பொழுது நாம் இன்னுமாய் ஒரே சரீரமாய் பாதுகாக்கப்பட முடியும்.
Even husband and wife.
கணவன் மனைவி கூட.
Don't be so sure you're right.
நீங்க சரி என்று நிச்சயித்திருக்க வேண்டாம்.
You could be wrong.
சில சமயத்தில் நீங்கள் தவறாக இருந்து விட முடியும்.
Sometimes we think we are right and afterwards we discover we were not right.
நாம் சரி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு பிறகு கண்டுபிடிக்கிறோம் நாம் இன்னும் தவறு
என்று. This is one of the main reasons why disunity comes.
இந்த ஒரு பிரதானமான காரியத்தின் நிமித்தமாக தான் ஐக்கிய குறைவு ஏற்படுகிறது.
We are so proud to think that we are right, that everybody else is wrong.
நான் தான் சரி மற்ற எல்லாரும் தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மிகுந்த பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
Particularly in areas which are not so clearly written in scripture.
குறிப்பாக வேதத்தில் தெள்ளம் தெளிவாய் ரத்தன சுருக்கமாக எழுதப்படாத காரியங்களிலே.
And sometimes I have seen young people.
சில சமயத்திலே வாலிபர்களை பார்த்திருக்கேன்.
Who think they know much more than older people.
வயது முதிர்ந்தவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்று எண்ணுகிறவர்கள்.
They say, no, you shouldn't build the church like this.
இப்படி சபையை கட்டக்கூடாது.
This is not the way to do it in a church.
ஒரு சபையில இப்படி செய்யக்கூடாது சகோதரர்.
And I ask them,
நான் அவர்களை கேட்கிறேன்,
brother, how many churches have you built?
சகோதரர், நீங்கள் எத்தனை சபையை கட்டியிருக்கிறீர்கள்?
Zero.
பூஜ்யம்.
What are you talking about?
நீ எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள்?
It's like a bachelor telling married people, you should not bring up your children like this.
ஒரு பிரம்மச்சாரி திருமணமானவர்களை பார்த்து பிள்ளைகளை இப்படி வளர்க்க கூடாது என்று சொல்வதை போல.
How many children have you brought up?
உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளை வளர்த்திருக்கிறீர்கள்?
Not married, but I've got a lot of theories on how to bring up children.
நான் எனக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல பிரதர், ஆனா பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நிறைய படித்து அறிந்திருக்கிறேன்.
I say, brother, you get married, have 7 or 8 children, then please give me all your theories.
சரி, திருமணமாகி 7-8 பிள்ளைகளை பெற்று அவனை ஒழுங்காக வளர்த்து அதற்கு பிறகு பேசுங்கள், அதோடய அமைதியாக இருங்க.
See, most people like to give their opinions on matters which they have no experience about at all.
தங்களுக்கு சற்றேனும் அனுபவம் இல்லாத காரியங்களிலே தங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்வதற்கு அதிக வாஞ்சை கொண்டிருக்கிறார்.
That is how the devil puffs them up to destroy them.
இப்படித்தான் பிசாசு அவருடைய மனதை உப்ப பண்ணி அவளை கெடுத்து விடுவார்.
I have seen numerous young people like that.
இது போல எண்ணற்ற வாலிபர்களை பார்த்திருக்கிறேன்.
Just because they have got some zeal somewhere in one area, they are very gifted.
ஏதோ ஒரு பகுதியிலே தாங்கள் வரம் பெற்றவளாய் வைராக்கியமற்றவளாய் இருக்கிறபடினாலே.
But remember, Jesus came here to build the church.
ஆனால் இயேசு சபையை கட்ட முடியாக வந்தார்.
And if you have not even built one church, your experience is zero, whatever area you may be an expert.
நீங்கள் ஒரு சபையை கூட கட்டவில்லை என்று சொன்னால் அதிலே உங்களுடைய அனுபவம் பூஜ்யமாக இருக்கிறது. நீங்கள் என்ன வரம் பெற்றிருந்தாலும் சரி.
What Jesus wanted to do, you have not even done one.
Yes, என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்க ஒரு முறை கூட செய்யவில்லை.
Please humble yourself and say there are many things you don't know.
தயவு செய்து உங்களை தாழ்த்தி எனக்கு பல காரியங்கள் இருக்கிறது அவைகள் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுங்கள்.
நல்லது. Remain in humility.
நீங்கள் தாழ்மையிலே இருங்கள்.
You know, when God blesses us,
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது
very difficult to remain humble.
தாழ்மையா இருப்பது மிகவும் கடினம்.
God can bless people very easily.
தேவன் எளிதாக மக்களை ஆசீர்வதித்து விட முடியும்.
But to keep a man humble after blessing him,
அவனை ஆசீர்வதித்த பிறகு அவனை தாழ்மையிலேயே தேவன் வைத்திருப்பது.
See, he could make the universe like that in one word.
அந்த சராசரத்தை ஒரே வார்த்தையில் அவர் படைத்து விட்டார்.
But to humble a man, he sometimes takes years.
ஆனால் ஒரு மனிதனை தாழ்மைக்குள்ளாய் கொண்டு வருவதற்கு அவருக்கு பல ஆண்டுகள் பிடிக்கிறது.
He took 40 years to break Moses.
மோசேயை உடைத்து நொறுக்குவதற்கு அவருக்கு 40 ஆண்டு காலம் ஆனது.
20 years to break Jacob.
யாக்கோபை உடைத்து உருவாக்குவதற்கு 20 ஆண்டுகள் பிடித்தது.
1 second to create the universe.
அந்த சராசரத்தை படைப்பதற்கு ஒரு வினாடி தான்.
What does that teach us?
இது எதை நமக்கு போதிக்கிறது?
It's more difficult for God to break a man than to create the universe.
அந்த சராசரத்தை அவர் உண்டாக்கி விடலாம் ஆனால் ஒரு மனிதனை நொறுக்குவது அவருக்கு கடினமாக இருக்கிறது.
So remember, for God to break you is a more difficult task than creating the universe.
அந்த சராசரத்தை உண்டாக்குவதே காட்டிலும் உங்களை நொறுக்குவது ஆண்டவருக்கு கடினமான பணியா இருக்கிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
God can succeed in breaking you.
ஆனால் அங்கே தேவன் உங்களை நொறுக்குவதிலே அவர் வெற்றி பெற்று
விட்டார். There is such a mighty power released through you.
அப்பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய வல்லமையானது வெளிப்படும்.
Then the whole church will be blessed.
முழு சபையும் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட முடியும்.
I believe God has put that parable in the world.
இந்த உலகத்திலே தேவன் இந்த உவமையை வைத்திருக்கிறார்.
In the atom.
அணுவிலே தேவன் வைத்திருக்கிறார்.
I don't know whether you've read about the atom, all of you.
எல்லாரும் நீங்கள் அணுவை குறித்து படித்திருக்கிறீர்களா?
If you studied science, you study the atom.
விஞ்ஞானத்தை படித்திருந்தால் நீங்கள் அணுவை பற்றி படித்திருப்பீர்கள்.
It is so small that you can't even see it under a microscope.
நீங்கள் நுண்ணோக்கியிலே கூட அதை பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் சிறியதாக இருக்கிறது.
Everything is atom. This is atom, this is all of, we are all made of atoms.
எல்லா பொருட்களுமே அணு என்கிற அந்த அடிப்படை அலகிலே தான் செய்யப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே அணுகளால
செய்யப்பட்டது. But they are so small, you can't see them.
அந்த அணு என்கிற அலகு மிகவும் சிறியதாக இருக்கிறபடினால காணக்கூடாத அளவுக்கு இருக்கிறது.
In a scientific way, if you can take that small atom of one particular metal and break it,
விஞ்ஞான ரீதியிலே சொல்லப்போனால் அப்படிப்பட்ட ஒரு அணுவை எடுத்து அதை எப்படியாவது உடைக்க முயற்சித்தால்,
not any atom, it has to be some particular type of mineral or metal.
எந்த ஒரு அணுவையும் எடுத்து அல்ல, குறிப்பிட்ட ஒரு தாது பொருள், குறிப்பிட்ட ஒரு உலோகத்தினுடைய அணுவை எடுத்து அதை உடைக்கும் பொழுது,
it releases so much power, the whole of Vellore can get electricity.
அதிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தியானது அதை வைத்து முழு வெள்ளூர் பட்டணத்தையுமே நாம் மின்சாரமயமாக்கி விடலாம்.
It's unbelievable that in such a small thing there is so much power that a whole city can get electricity.
இதை நம்புவதற்கே கடினமா இருக்கிறது. அந்த சின்ன அணுவிலே உடைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வெளிவாக்கப்படக்கூடிய சக்தியானது முழு வெள்ளூருக்கும் போதுமான மின்சார சக்தி அமைகிறது.
That is a parable God has put in nature.
இயற்கையிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு உவமையதான்.
What power is released when God can break something?
ஒன்றை உடைக்கும் பொழுது எவ்வளவு சக்தி அதிலிருந்து வெளியாக முடியும்?
When he can break a person,
ஒரு நபரை தேவன் உடைக்கும் பொழுது,
he is not so eager to always express his opinion, and
எப்பொழுதுமே இப்பொழுது அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அவ்வளவு ஒரு உற்சாகம் இல்லை.
He is not assertive to make force people to go according to his wish.
தன்னுடைய விருப்பத்தின்படி தான் எல்லாரும் நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கருத்தையே வலியுறுத்த கூடியதான ஒரு அழுத்தம் கொடுக்க கூடிய ஒரு நபரா இல்லாமல் இருந்தால்,
if you want the power of God released in your home,
உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய வல்லமையானது வெளிப்பட வேண்டுமானால்,
be a broken husband, a broken wife,
ஒரு நொறுக்கப்பட்ட கணவனாக, உடைக்கப்பட்ட மனைவியாக இருந்து விடுங்கள்.
And God uses so many circumstances to break us.
நம்மை நொறுக்கும்படியாக உடைக்கும்படியாக தேவன் பல்வேறு சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார்.
To protect you from sin.
பாவத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாக.
I know many many years and even now God breaks me in many ways.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இப்பொழுதும் கூட தேவன் பல விதங்களிலே என்னை நொறுக்குகிறார்.
He has uses different ways for different people.
வித்தியாசமான மக்களுக்கு வித்தியாசமான பாணியிலே தேவன் அந்த நொறுங்குதல் பணியை செய்கிறார்.
He made people put a court case against me for 10 years.
10 ஆண்டுகளாக வழக்கு மன்றத்தில் எனக்கு விரோதமாக வழக்குகளை மக்கள் போட்டார்கள்.
I bow before God and say, God, that's fine, break me.
நான் தேவனுக்கு முன்பாக தலை வணங்கி, ஆண்டவரே நல்லது, என்னை நொறுக்கும் என்று சொல்லி,
you break different people in different ways.
வித்தியாசமான மக்களை வித்தியாசமான விதங்களிலே உடைக்கிறார்.
But if God can break us,
தேவன் நம்மை நொறுக்க கூடுமானால்,
he breaks us sometimes by making us get sick.
சில சமயத்திலே வியாதிப்பட வைத்து தேவன் நம்மை நொறுக்குகிறார்.
We go to conference to get a blessing and we get sickness.
நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம், அங்கே வியாதியை பெற்று வருகிறோம்.
God breaks us. He breaks you, he breaks me.
அவர் உங்களை நொறுக்குகிறார், என்னையும் நொறுக்குகிறார்.
The question is, what do you do when you get it?
அந்த வியாதி வரும்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி.
I believe there's nothing, not even an ant bite in my life that can happen without God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு எறும்பு கூட என்னை கடிக்காது என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன்.
Because my body totally belongs to God.
நான் என்னுடைய சரீரமும் முழுமையாய் தேவனுக்கு சொந்தம்.
So every little thing, big thing, it's God knows about it.
ஒவ்வொரு சிறு காரியமும் பெரிய காரியம் தேவன் அறிந்திருக்கிறார்.
I don't have to ask why.
ஏன் என்று கேட்க தேவையில்லை.
Because everything is to make me a little more like Jesus.
எல்லா காரியங்களுமே என்னை இன்னும் அதிகமாக இயேசுவை போல மாற்ற,
humble me,
என்னை தாழ்த்த முடியும்,
to make me more broken,
என்னை அதிக நொறுங்குதல் நொறுங்கின மனிதனாய் மாற்ற,
get rid of pride from my life,
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெருமை எல்லாம் நீக்கிவிட,
so that I can become more integrated with other brothers in one body.
இப்பொழுது மற்ற சகோதரரோடு கூட நான் நெருக்கமாக ஐக்கியத்தில் இணைக்கப்பட்ட ஒரே சரீரமாக கட்டப்படுகிறேன்.
So we should not pray that God will protect us from all the problems in life.
ஆகவே வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்கவே வேண்டும் என்று ஜெபிக்க தேவையில்லை.
I remember when I got a stomach upset after this recent conference.
சமீபத்தில் நடந்த கான்ஃபரன்ஸுக்கு பிறகு என்னுடைய வயிற்றில் கோளாறு ஏற்பட்ட பிறகு,
I didn't have it during the conference because God knew I had to speak.
நான் பேச வேண்டும் என்று தேவன் அறிந்தபடினாலே அந்த கூட்ட நேரங்களிலே எனக்கு வயிறு கோளாறு ஏற்படவில்லை.
Thankful for that.
அதற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
But after it was over,
அது முடிந்த பிறகு,
then God gave me.
அதுக்கு பிறகு எனக்கு வயிறு கோளாறு ஏற்பட்டது.
And I know He also knew that he had to heal me before the Vellore conference. That also is there.
அதே நேரத்தில் வேலூர் கான்பரன்ஸுக்கு போவது முன்பதாக தேவனை சுகப்படுத்த
வேண்டும் என்று என்றால்
மீண்டும் நான் பேச வேண்டும்.
So I said, Lord, what is this for?
ஆண்டவரே, இது எதற்காக என்று கேட்டேன்.
I always ask, small thing, big thing, I always ask.
பெரிதோ சிறிதோ நான் தேவனிடம் ஏன் என்று கேட்டேன்.
God never does anything without a purpose.
தேவன் நோக்கமில்லாமல் எதையும் செய்வதில்லை.
We are foolish people, we do so many things without a purpose, but God never.
நாம் புத்தியினர்கள், எத்தனையோ நோக்கமில்லாமலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். தேவன் அப்படிப்பட்டவர்
அல்ல. God said to me that you have to also go through what other people go through, then only you'll understand what you are going through.
மற்ற மக்கள் கடந்து செல்லுகிற அனுபவத்துக்குடாக நீயும் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய கஷ்டம் என்ன என்று உனக்கு புரியும் என்று ஆண்டவர்
சொன்னார். Then only you can preach with compassion towards.
அப்பொழுது மட்டுமே நீ மனதுருக்கத்தோடு கூட பேச முடியும் என்று சொன்னார்.
Oh, thank you, Lord.
நன்றி ஆண்டவரே.
Good to get an answer from God for everything.
தேவனிடத்திலிருந்து நீங்களும் பதில் பெற்றுக் கொள்ளலாம்.
It brings us into unity.
அது நம்மை ஐக்கியத்துக்குள்ளாக கொண்டு வருகிறது.
We come into greater fellowship with one another.
ஒருவரோடொருவர் நல்ல ஐக்கியத்திலே வளருவதற்கு அது உதவி செய்கிறது.
To me, fellowship with the brothers is more important than health in my body. I'll tell you that.
என்னை பொறுத்தவரை என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை காட்டிலும் சகோதரரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியமே முக்கியமானது.
If sickness will draw me closer to a brother, I'm ready to get sick.
ஒரு வியாதி இன்னொரு சகோதரனோடு கூட என்னை நெருக்கத்திலே கொண்டு வரும் என்று சொன்னால் அந்த வியாதியை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன்.
To me, my goal in life is not health. My goal in life is to build the body of Christ.
என்னுடைய வாழ்க்கையின் லக்கு ஆரோக்கியம் அல்ல, என்னுடைய வாழ்க்கையின் லக்கு சரீரமாய சபையை கட்டுவது.
And if your goal in life is to build the body of Christ, you can never be defeated.
உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட சபையை கட்டுவது என்பது உங்களுடைய வாழ்க்கையின் லக்காக இருக்குமேயானால் ஒரு காலம் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள்.
No demon, no sickness, nothing in heaven or earth or hell will be able to hinder you from fulfilling God's
will. எந்த பிசாசோ, எந்த வியாதியோ, நரகத்திலோ எங்கிருந்தாலும் உலகத்தில் எந்த காரியமும் உங்களை அதை வைத்து தடை செய்ய முடியாது.
He is able to present us faultless.
நம்மை மாசற்றவர்களாய் அவர் நிறுத்த வல்லவர்.
So as Christians we have to have a spirit of triumph.
ஆகவே கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய நாம் வெற்றியின் ஆவியை கொண்டிருக்க வேண்டும்.
Many years ago
I
read this verse.
நான் இந்த வசனத்தை வாசித்தேன்.
Philippians 2.
பிலிப்பியர் 2 ஆம் அதிகாரம்.
Like I've often said, read the Bible slowly.
அடிக்கடி நான் சொல்கிறது போல வேதத்தை மெதுவாய் வாசியுங்கள்.
Verse 14.
14 ஆம் வசனம்.
Do all things without grumbling or disputing. 2:14.
தமிழிலே 16 ஆம் வசனம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:16.
We got to read it slowly.
நீங்கள் மெதுவாய் வாசிக்க வேண்டும்.
How many things do we have to do?
எத்தனை காரியங்களை நாம் செய்ய வேண்டும்?
All things.
எல்லாவற்றையும்.
Everything in life.
வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும்.
I must never grumble.
நான் முறுமுறுக்க கூடாது.
Never complain.
தர்க்கிப்பு செய்ய கூடாது, குறை சொல்ல கூடாது.
You say, Lord, there are so many things that happen in one day itself that can cause us to grumble.
ஆண்டவரே, ஒரு நாளிலே நடக்கக்கூடிய பல காரியங்களே எங்களை முறுமுறுக்க செய்து விடுகிறது.
No, you don't do it.
செய்ய வேண்டாம்.
I'm not saying that if something is wrong you should not correct it.
ஏதோ ஒன்று தவறு ஏற்பட்டு விட்டால் அதை நீங்கள் சரி செய்ய கூடாது என்று நான் சொல்லவில்லை.
No, correct it.
சரி செய்யுங்கள்.
I mean if your child is learning how to ride a cycle, teach him the right way.
சைக்கிள் ஓட்டுவதற்கு உங்கள் பிள்ளையை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் சரியான விதத்தில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுங்க.
Your child is learning mathematics and he's doing it the wrong way, correct him.
கணக்கு பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சரியான தவறு செய்தால் சரியான வழியை கற்றுக் கொடுங்கள்.
You have to correct one another, but we shouldn't grumble and complain.
ஒருவரை ஒருவர் நாம் சரி செய்ய வேண்டும், ஆனால் ஒருவரை நாம் குறை சொல்லக்கூடாது.
Yeah, that's not the right way, brother. Let's do it this way.
சகோதரனே, இப்படி செய்வது சரியல்ல சகோதரரே.
But no grumbling. No grumbling or complaining.
முறுமுறுப்பு குறை சொல்லுதலோ இல்லை.
And if we are like that,
எப்படி நாம் இருந்தால்,
then it says here we will be verse 15 like lights in the world.
எப்படியானால் நாம் சுடரை விடுகிற பிரகாசிக்கிற சுடர்களைப் போல இருப்போம் உலகத்திலே.
I want to be a light in the world.
நான் இந்த உலகத்திலே சுடரைப் போல பிரகாசிக்க விரும்புகிறேன்.
Do you want to be a light in the world?
நீங்கள் அப்படி இருக்க விரும்புகிறீர்களா?
Okay. Do all things without grumbling and complaining from today.
இன்றிலிருந்து எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
And therefore from that I get a truth.
ஆகவே இதிலிருந்து எனக்கு ஒரு சத்தியம்
கிடைக்கிறது. God looks at the world.
தேவன் அந்த உலகத்தை பார்க்கும் பொழுது,
everywhere he looks on the earth.
இந்த பூமியை திருப்பி 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 எப்படி பார்த்தாலும்,
everywhere people are grumbling and complaining.
எல்லா இடங்களிலுமே ஜனங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறார்கள், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
Grumbling and complaining is darkness.
அவை குறை சொல்லுதல் முறுமுறுப்பும் இருள்.
Like it says in Genesis 1, darkness was upon the face of the earth. The darkness is on the face of the earth today.
ஆதியாகமத்திலே வாசித்தது போல் இருளானது பூமியின் பரப்பில் இருந்தது போல இப்பொழுதும் இருள் இருக்கிறது.
Why?
ஏன்?
All grumbling, complaining, everywhere he hears grumbling.
எல்லா இடங்களிலேயும் திருப்பி திருப்பி பார்த்தாலும் குறை சொல்கிற சத்தம், முறுமுறுக்கிற சத்தம் தான்.
And he says, okay, let me look at those who claim to be born again.
மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறேன்.
Let me go into their homes.
அவர்களை வீடுகளுக்கு போனால்,
they are also grumbling and complaining and grumbling and complaining.
அங்கேயும் குறை சொல்லுதலும் முறுமுறுப்பும் இருக்கிறது.
But here and there,
ஆனால் இங்கேயும் அங்கேயும்
God sees some people.
தேவன் ஒரு சில ஜனங்களை பார்க்கிறார்.
Finished with it.
அவர்கள் இதை முடித்து விட்டார்.
Who take it seriously, do all things without grumbling and complaining.
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கப்பில்லாமலும் செய்ய கற்றுக்கொண்டார்.
Like in the midst of this dark earth, one light.
இந்த இருள் நிறைந்த உலகத்திலே ஒரு சுடர்.
Another place hundreds of miles away, another light.
100 மைல்களுக்கு அப்பால இன்னொரு வெளி ஒளிச்சம்.
Don't you want to be like that?
அதுபோல நீங்கள் இருக்க விரும்பவில்லையா?
I say, Lord, I want my life to be like that.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும்
என்று. I want my home to be like that.
என்னுடைய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே.
I want my church to be like that.
என்னுடைய சபை அப்படி இருக்க வேண்டும் ஆண்டவரே.
I'm not worried whether I have 25 children, 2 are enough.
ஆண்டவரே, 25 பிள்ளைகள் ரெண்டு பேர் போதும் ஆண்டவரே.
If there's no grumbling and complaining.
ஆனால் அங்கே குறைசல் சொல்றது முறுவறுப்பும் இல்லாமலா ரெண்டு பேர் இருந்தாலும் போதும்.
Don't want 500 people in the church, 50 are enough.
ஆண்டவரே, எங்களுக்கு 500 பேர் தேவையில்லை ஆண்டவரே, 50 பேர் போதும்.
But no grumbling and complaining.
ஆனால் அவர்களுக்குள்ளே குறை சொல்லுதல் முறுமுறுப்பு இருக்காது.
We are one in the spirit.
ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டுள்ளாய் இருக்க வேண்டும்.
As you look at us,
எங்களை பார்க்கும்போது ஆண்டவரே,
you can see there's a light shining for you here.
உமக்கென்று எரிந்து பிரகாசிக்கக்கூடிய வெளிச்சம் அங்கே காணப்பட வேண்டும்.
Make that your goal this year.
இந்த வருஷத்துல இதை உங்கள் இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
it's so easy to get stirred for a short while.
கொஞ்ச நேரம் ஆண்டவரே, நாங்கள் குதூகலம் அடைவது அது எளிதானவரே.
And then it's forgotten.
அதற்கு பிறகு இந்த செய்தி மறந்து விடும் ஆண்டவரே.
Because the devil is there to make us forget.
எங்களை மறக்க செய்வதற்கு சாத்தான் தயாரா இருக்கிறான்.
Help us, Lord, to endure till the end of this year.
ஆண்டவரே, இந்த வருஷம் முடிவு வரை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை
செய்யும். And then to go to a greater height next year.
அடுத்த வருஷம் ஆண்டவரே, இதைக் காட்டிலும் பெரிய ஒரு மேலான இடத்துக்கு செல்ல உதவி செய்யும்.
Help us to be a light for you in this place.
இந்த இடத்திலே கர்த்தாவே, நாங்கள் ஒளியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.